2018 ஆண்டு ஆகஸ்ட் மாத தென்றலீதழில் கதிரவன் ஏழில் மன்னன் அவர்களின் சூர்யா துப்பறுகிறார். மரபணு மாற்றத்தின் மர்மம் பாகம் 7. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். முன்கதை: ஷாலினியின் சக ஆராய்ச்சியாளரான என்றிகே கேஸ்ட்ரோ தன் செயற்கை மரபணு சிந்தட்டிக் டிஎன்ஏ தொழில்நுட்ப நிறுவனம் பெரும் பிரச்சனையில் சிக்கிக் கொண்டதாக குறிப்பிடவே ஷாலினி அவருக்கு சூர்யாவை அறிமுகம் செய்தாள். என்றிகே மரபணுவின் இரட்டை சுருள் வடிவம், மரபணு தொடர்கள் குரோமசோம்ஸ், இனப்பெருக்கத்தில் அவை இரண்டாக பிரிந்து தந்தை தாயின் பாதிகள் சேர்ந்து குழந்தையின் குரோமசோமாக உருவாகின்றன என்பவற்றை விளக்கினார். எவ்வாறு இயற்கையிலும் மனிதர்களின் தேர்ச்சி இனப்பெருக்கத்தாலும் செலக்டிவ் பிரீதிங் மரபணு மாற்றங்கள் பரவுகின்றன என்பதை விளக்கினார். மேற்கொண்டு பார்ப்போம். முன்னெல்லாம் வைரஸ் மூலம் மாற்று மரபணுக்களை உயிரணுக்குள் செல்ஸ் புகுத்தி முழு மரபணுக்களையே செருக அல்லது மாற்ற வேண்டி இருந்ததால் மிக நுண்ணிய அளவில் ஒரு சிறு மரபணு துண்டளவில் மரபணு மாற்றங்களை செய்ய இயலவில்லை. அது கிறிஸ்பர் நுட்பத்தாலேயே இயலும் என்று என்றிருக்கே தெரிவித்தவுடன் அந்நுட்பம் எப்படி வேலை செய்கிறது என்று அறிய மிக ஆர்வமாக இருந்தார் சூர்யா. என்றிருக்கே தொடர்ந்து விளக்கினார். கிறிஸ்பர் நுட்பம் எப்படி வேலை செய்யறதுன்னு சொல்றதுக்கு முன் அது தரக்கூடிய பலனுக்கு ஒரு உதாரணம் தர்றது நல்லதுன்னு எனக்கு தோணுது. என்ன ஷாலினி, சரியா? ஷாலினி: சரியாவா? என்ன கேள்வி இது என்றிருக்கே? எனக்கே அது பத்தி சரியா தெரியாதே. ஏதோ அரசல் புரசலாதான் தெரியும். நிச்சயமா ஒரு பலனை பத்தியாவது விளக்கிட்டு அப்புறம் நுட்ப செயல்பாட்டு விவரங்களை சொன்னா சூர்யாவுக்கும் கிரணுக்கும் நல்லா புரியும். விவரமாகவே சொல்லுங்க என்று ஊக்கினாள். என்றிருக்கே தொடர்ந்தார். ஆல் ரைட் தென், நல்ல உதாரணம் மலேரியா தடுப்புன்னு நினைக்கிறேன். சூர்யா இடைமறித்தார். ஓ ஆமாம், மரபணு மாற்றம் மூலம் மலேரியா தடுப்பு பற்றி ஆராயறதுக்கு நிதி உதவி தர்றதா பில்கேட்ஸ் கூட ஒரு வலைப்பு கட்டுரை பிளாக் ஆர்டிகல் எழுதியிருந்ததா நான் சமீபத்தில் படித்தேன். என்றிருக்கே ஆமோதித்தார். எஸ் எஸ், கேட்ஸ் ஃபவுண்டேஷன் அந்த முயற்சியில தீவிரமா இறங்கி இருக்கு. மலேரியா கொசுக்களின் மரபணுக்களை மாற்றினா பரப்பாத கொசுக்களை அதிகரிக்கும்படி செய்யலாம், அல்லது அவை மனிதர்களின் ரத்தத்தை உறிஞ்சிருப்போ மலேரியா வைரஸை பரப்பாதபடி தடுக்கலாம். இந்த இரண்டு பலன்களையும் பெற மரபணு மாற்ற ஆராய்ச்சி மிக மும்முரமா நடக்குது. அதைத்தான் பில் கேட்ஸ் குறிப்பிட்டிருப்பார். சூர்யா தலையாட்டினார். கரெக்ட். அதுக்கு ஏன் கிறிஸ்பர் வேணும்? இப்ப இருக்கிற வைரஸ் வச்சு செய்யற மரபணு மாற்றம் ஏன் போதாது? ஷாலினி குறுக்கிட்டாள். என்றிக்கே, அது பத்தி எனக்கு தெரிஞ்சதை விளக்குறேன், தேவையானோ நீங்க மேலே சொல்லுங்க. என்றிருக்கே தொடருமாறு தூண்டவே ஷாலினி விளக்கினாள். வைரஸ் வழிமுறை மூலம் முழு மரபணு மாத்துறது சாத்தியம்னு ஏற்கனவே என்றிருக்கே சொன்னார் இல்லையா? அப்படியே முயன்றாலும் ஒவ்வொரு முறையும் பலன் அளிக்கிறது இல்ல. இந்த மலேரியா கொசுக்களின் மரபணு தொடர்களை மாத்திரத்திற்கு ஏற்கனவே நடந்த வைரஸ் முயற்சிகளில் ஓரளவு நம்பிக்கை தரும் பலன் இருக்கு. ஆனா மிக அதிக அளவில் முயற்சி செஞ்சு சிறிதளவுக்கே பலன் கிட்டியிருக்கு. இதை பெருமளவில் ஒவ்வொரு முறையும் வெற்றி தரும்படி செய்யணும்னா நுணுக்கமான மாறுதல் செய்யணும். மரபணுவின் எழுத்துக்களான ACGT என்னும் வேதியியல் பொருட்கள் சேர்ந்து மரபணு வார்த்தைகள் ஆகுதுன்னு சொன்னோம் இல்லையா? அதுல ஓரிரண்டு எழுத்துக்களை மட்டுமே மாத்தினா நமக்கு வேண்டிய மாற்றம் ஒவ்வொரு முறையும் சரியா கிடைக்கும். அது கிறிஸ்பர் நுட்பத்தால மட்டும்தான் முடியும். என்ன என்றிருக்கே, சரியா? என்றிருக்கே சொன்னார். அப்சல்யூட்லி கரெக்ட், பிரமாதமா சொன்னே ஷாலினி. இன்னும் ஒரு அடிப்படை விவரம் நான் சொல்லணும்னா, இந்த எழுத்தணுக்களான ACGT என்னும் வேதியியல் பொருட்கள் மும்மூன்றாய் சேர்ந்து மரபணு வார்த்தையின் எழுத்துக்களாகின்றன. முதல்ல சொல்லச்சே ஏவோடு டீயும் சியோடு ஜியும் ஜோடிகளால் இணைவதாக எளிமைக்காகவும் இரட்டை சுருளேணி வடிவம் புரியறதுக்காகவும் சொன்னேன். ஆனா மரபணு எழுத்துக்கள் ஒவ்வொன்றிலும் மூணு எழுத்தணுக்கள், அதாவது நாலில் மூணு சேர்ந்திருக்கும். அந்த மாதிரி மரபணு மொழியில் 64 மூணு அணு உள்ள எழுத்துக்கள் இருக்கு. போச்சுடா, ஏதோ கொஞ்சம் ஓரமா புரியற ஆரம்பிச்சிருக்கேன்னு நினைச்சேன். குழப்பிட்டாங்களேயா, குழப்பிட்டாங்க. அங்கதாய்த்தான் கிரண். என்றிருக்கே முருவளித்தார். வாஸ்தவன்தான் கிரண், கொஞ்சம் சிக்கல்தான், ஆனாலும் விளக்க முயற்சிக்கிறேன். கிறிஸ்பர் நுட்பத்தின் செயல்பாட்டுக்கு இது மிக முக்கியம். அதனால கவனமா கேட்டு சந்தேகம் ஏதாவது இருந்தாலும் தயங்காம விசாரிச்சு புரிஞ்சுக்கங்க. ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். நம்ம உடம்புல சிவப்பு இரத்த உயிரணுக்களில் உள்ள ஹீமோக்ளோபின் என்னும் முக்கியமான புரதத்தை உருவாக்க ஒரு மரபணு உள்ளது. சூர்யா இடைமறித்தார். ஆமாம், ஆக்சிஜன் எடுத்து செல்ல உதவும் புரதம் அதானே என்று கே தொடர்ந்தார். ஆமாம், அது எப்படி உருவாக்கப்படுதுன்னு சொல்றேன். ஒவ்வொரு மரபணுவும் புரதங்களை உருவாக்க உயிரணுக்களுக்கு ஆணையிடுகின்றன. மரபணு மூன்றணு எழுத்துக்கோவையில் ஒவ்வொரு எழுத்தும் ஒரு அமினோ அமிலத்தை உருவாக்குவதற்கான ஆணையிடும் விதி. அந்த மரபணுவின் எழுத்துக்கோவையில் 444 எழுத்தணுக்கள், அதாவது 148 எழுத்துக்கள் உள்ளன. கிரண் வாய்ப்பிழந்தான். 148 எழுத்து மரபணு வார்த்தையா? அம்மாடியோ, எனக்கு
சூப்பர் கேலி ஃபிராஜலிஸ்டிக் எக்ஸ்பியாலி டோஷியஸ்
என்கிற வார்த்தை தான் ஆங்கிலத்திலேயே ரொம்ப பெருசுன்னு தெரியும். இது அதை தூக்கி சாப்பிட்டும் போலையே என்றே தொடர்ந்தார். நல்ல ஜோக் இது. இதை விட நீளமான மரபணுவெல்லாம் நிறைய இருக்கு. சரி, அதை விடு. ஹீமோக்ளோபின் உருவாக்கும் மரபணுவுக்கு வருவோம். அதில் இருக்கிற 148 எழுத்துக்கள் ஏடிஜி, ஜிடிஜி, சிஏடி, சிடிஜி, ஏசிடி, சிசிடி, ஜிஏஜி, ஜிஏஜின்னு ஆரம்பிக்குது. அது 144 அமினோ அமிலங்களை தயாரிக்க ஆணையிட்டு ஹீமோக்ளோபின் புரதத்தை உருவாக்குது. சரி, அதுக்கு எதுக்கு அவ்வளவு எழுத்து நீட்டி முழக்கிறீங்க? முதல் 3 சொன்னா போதாதா என்றான் கிரண். சூர்யா ஒரு யூகத்தை உதிர்த்தார். கிரண், எனக்கு என்னமோ அதுக்கு முக்கியமான காரணம் இருக்குன்னு தோணுது. அவர் சொன்ன அந்த 8 3 எழுத்துக்கள்ல கடைசியில இருக்கிற ஒண்ணுல ஏதோ மாற்றம் இருந்தா அது அந்த பரம்பரைக்கே தொடரும் மரபணு பிரச்சனை, ஏதாவது ஒண்ணு உருவாக்கும்னு தோணுது என்று கே கைதட்டினார். அடி சக்கை, பிழந்து கட்டிட்டீங்க சூர்யா. ஷாலினி சரியான ஆளத்தான் பரிந்துரைச்சிருக்கே. எக்ஸாக்ட்லி ரைட் சூர்யா. அதில் 7வது 3 எழுத்து ஜிஏஜி. அது ஜிடிஜின்னு ஒரே ஒரு எழுத்தணு மட்டும் மாறினா, அதாவது ஏக்கு பதிலா டி வந்தா வேற அமினோ அமிலம் தயாரிக்கப்பட்டு சிதைந்த புரதம் உருவாகி சிக்கிள் செல் அனிமியா என்னும் நோய் பரம்பரை பரம்பரையா வருகிறது. அந்த நோய் இருந்தால் ஒவ்வொரு சிவப்பு உயிர் அணுவிலும் சரியான அளவு ஆக்சிஜன் உடலில் எடுத்து செல்லப்படாமல் உபாதைகள் உண்டாகின்றன. சூர்யா இடைமறித்தார். அது ஆப்பிரிக்காவில் நிறைய இருப்பதாகவும் அதனால் அமெரிக்காவுக்கு அடிமைகளாக இழுத்து வரப்பட்டவர்களின் பரம்பரைகளுக்கு அமெரிக்காவிலும் இருப்பதாக கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று கே கைதட்டினார். பிரமாதம். அப்படித்தான். அப்படி அந்த மரபணுவின் ஒரே ஒரு எழுத்தில் ஒரே ஒரு எழுத்தணு மாற்றத்தால் எப்படி ஒரு விபரீத விளைவு ஏற்படுகிறது பார்த்தீர்களா? அப்படியானால் அந்த ஒரே ஒரு எழுத்தை மட்டும் சரி செய்தால் அந்த நோயை ஒருவருக்கு மட்டுமல்லாமல் வருங்கால பரம்பரைக்கே குணப்படுத்தலாம் அல்லவா? ஆனால் அப்படி செய்ய வேண்டுமானால் கிறிஸ்பரின் நுணுக்கமான செயல்முறை நுட்பம் தேவை. ஷாலினி சிலாகித்தாள். ஆஹா, பிரமாதமான விளக்கம் சூர்யா. இன்னும் விளக்கம் தேவையா? சூர்யா ஆனந்த புன்னகை பூத்தார். இல்லை ஷாலினி, கிறிஸ்பர் மூலமா ஒரு முழு மரபணுமும் மாற்றாம அந்த ஒரே ஒரு எழுத்தை பிசகாமல் ஒவ்வொரு உயிரளவிலும் மாற்ற முடியும்னு புரியுது. என்றுக்கே, இப்போ கிறிஸ்பர் எப்படி அந்த அளவுக்கு நுணுக்கமா உயிர் அணுக்களுக்குள்ள செயல்படுதுன்னு விளக்குங்களேன். சூர்யா, கண கச்சிதமா சுருக்கி கூறிட்டீங்க. சரி, இப்ப அந்த செயல்பாட்டு முறை பற்றிய விவரங்களை பார்ப்போம் என்று என்றுக்கே விளக்க ஆரம்பித்தார். இக்கதையில் உள்ள மரபணு விவரங்கள் பல விக்கிபீடியா கட்டுரைகளில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளன. விக்கிபீடியாவுக்கு மனமார்ந்த நன்றி. தொடரும். ஒலிவடிவும் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.